ஓம் சாந்தி. முரளி டேட் 13/9/2024. இனிமையான குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய விடுதலை வீரர்களாக, அதாவது மீட்பு படை வீரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும். பதில், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்யுங்கள். விடுபடுவதன் மூலமாக ஆத்மாவிற்குள் சக்தி திரும்ப வந்துவிடும், பலன் நிறைந்துவிடும். நீங்கள் குப்தமான போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். அட்டென்ஷன் பிளீஸ், அதாவது ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். அஷரீரி ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை தந்தை மிக நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். எங்கு போர் வீரர்கள் இருக்கிறார்களோ அங்கு கவனமாக இருங்கள், அட்டென்ஷன் என்று கூறுவர். அவர்களுக்கு கவனத்துடன் இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது என்பதாகும். இங்கும் தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், கவனமாக இருங்கள், அதாவது ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். வாயினால் கூற வேண்டியதே கிடையாது, இல்லையென்றால் உண்மையில் பேசுவதிலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். கவனத்துடன், அதாவது தந்தையின் நினைவில் இருக்கிறீர்களா? தந்தையின் கட்டளை, அதாவது ஸ்ரீமத், கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஆத்மாவை புரிந்திருக்கிறீர்கள், தந்தையையும் புரிந்திருக்கிறீர்கள் எனில் தந்தையை நினைவு செய்யாமல் விகர்மாஜி தாவது சத்தோபிரதானம் தூய்மையாக ஆக முடியாது. மூல விஷயமே இதுதான். தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிய குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இவை அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயமாகும். இதையே அவர்கள் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்களும் ராணுவ வீரர்கள், நீங்களும் ராணுவ வீரர்களாக இருக்கிறீர்கள். குப்தமான ராணுவ வீரர்கள், அண்டர்கிரவுண்ட் ஆர்மி இருக்கும் அல்லவா, மறைந்து இருப்பர். நீங்களும் குப்தமாக இருக்கிறீர்கள். நீங்களும் குப்தமாக, அதாவது மறைமுக வீரர்களாக ஆகியிருக்கிறீர்கள், அதாவது தந்தையின் நினைவில் ஐக்கியமாகி மூழ்கி விடுகிறீர்கள். இதுதான் குப்தம் என்று கூறப்படுகிறது. யாரும் அறிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா. உங்களது நினைவு யாத்திரையும் குப்தமாக இருக்கிறது. தந்தை கூறுவது என்னவென்றால், என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும், ஏனெனில் நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற அவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை தந்தை அறிவார். இப்பொழுது உங்களை ஆதரவற்றவர்கள், அதாவது இரக்கத்திற்குரியவர்கள் என்று கூறுவார்கள் அல்லவா. ஸ்வர்க்கத்தில் ஆதரவற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் ஏதாவது ஒரு பந்தனங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆதரவற்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கலங்கரை விளக்கம் என்றும் கூறப்படுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையும் கலங்கரை விளக்கம் என்று கூறப்படுகின்றார். ஒரு கண்களில் சாந்திதாமம், மற்றொரு கண்களில் சுகதாமம், சுகதாமம் வையுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார். நீங்கள் கலங்கரை விளக்கம் போன்று இருக்கிறீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருங்கள். அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கான வழி கூறிக்கொண்டே இருங்கள். இந்த துக்கதாமத்தில் அனைவரின் படகும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால்தான் எனது படகை கரையேற்றுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஏ படகோட்டியே, அனைவரின் படகும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவைகளை யார் மீட்பது? அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களும் கிடையாது. இவ்வாறே பெயர் வைத்து விட்டார்கள், மீட்பு படை என. உண்மையில் நீங்கள்தான் மீட்கக்கூடிய வீரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறீர்கள். அனைவரும் 5 விகாரங்கள் என்ற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால்தான் எங்களை கரையேற்றுகிறீர்கள் என்று கூறுகின்றனர். ஆக தந்தை கூறுகின்றார், இந்த நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் விஷக்கடலை கடந்து விடுகிறீர்கள். இப்பொழுது அனைவரும் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். தந்தையை தோட்டக்காரர் என்றும் கூறுகின்றோம். அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கான விஷயங்கள்தான். நீங்கள் மலர்களாக ஆக வேண்டும். இப்பொழுது அனைவரும் முட்களாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் இம்சை தருபவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது அஹிம்சாவாதியாக வேண்டும், தூய்மையாக வேண்டும். தர்மஸ்தாபனை செய்பவர்கள் தூய்மையான ஆத்மாவாகவே வருகின்றனர். அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கவே முடியாது. முதன் முதலில் வருகின்ற பொழுது தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களது ஆத்மாவோ அல்லது ஷரீரமோ துக்கமடைய முடியாது. ஏனெனில் அவர்களிடத்தில் எந்த பாவமும் கிடையாது. நாம் தூய்மையாக இருந்த பொழுது எந்த பாவமும் செய்வது கிடையாது, மற்றவர்களும் செய்வது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்ய வேண்டும். தர்மம் ஸ்தாபனை செய்வதற்காக அங்கிருந்து ஆத்மாக்கள் வருகின்றது. பிறகு அவர்களது ராஜ்யமும் நடைபெறுகிறது. சீக்கிய தர்மத்தினர் தர்மம் ஸ்தாபனை செய்வதற்காக அங்கிருந்து, அதாவது பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் வருகின்றன. பிறகு அவர்களது ராஜ்யம் நடைபெறுகிறது. சீக்கிய தர்மத்தினரின் ராஜ்யமும் இருக்கிறது. சந்நியாசிகளின் ராஜ்யம் நடைபெறுவது கிடையாது, ராஜாக்களாக ஆவது கிடையாது. சீக்கிய தர்மத்தில் மகாராஜா போன்றவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்ய வருகின்ற பொழுது புது ஆத்மாவாக வருகின்றனர். கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். புத்தர் பௌத்திய தர்மம், இப்ராஹிம் இஸ்லாமியம். அனைவரின் பெயரிலும் தர்மம் உருவாகிறது. தேவி தேவதா தர்மத்தின் பெயர் என்பதே கிடையாது. நிராகார தந்தை வந்துதான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அவர் தேகதாரி கிடையாது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு தேகத்தின் பெயர் இருக்கிறது. இவர் தேகதாரி கிடையாது. புது உலகில்தான் ராஜ்யம் நடைபெறுகிறது. ஆக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தன்னை ஆன்மீக இராணுவ படை வீரர் என்று அவசியம் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இராணுவத்தில் சேனாதிபதி அதாவது கமாண்டர் வருகின்ற பொழுது நேராக நிற்க, அட்டென்ஷனில் நிற்க கூறுவார்கள். உடனேயே நேராக நின்று விடுவர். உலகத்தார் அவரவர்களது குருக்களை நினைவு செய்வர் அல்லது அமைதியாக இருப்பர். ஆனால் அது பொய்யான அமைதியாக ஆகிவிடுகிறது. நாம் ஆத்மாக்கள் நமது தர்மம் அமைதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு யாரை நினைவு செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞான சகிதமாக நினைவில் இருப்பதன் மூலம் பாவங்கள் அழியும். இந்த ஞானம் வேறு யாரிடத்திலும் கிடையாது. நாம் ஆத்மாக்கள் அமைதி சொரூபமானவர்கள் என்பதை மனிதர்கள் அறியவில்லை. நாம் ஷரீரத்திலிருந்து விடுபட்டு அமர வேண்டும். இங்கு உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் அமர முடியும். தன்னை எவ்வாறு ஆத்மா என்று புரிந்து விடுபட்டு அமர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள். இவ்வளவு காலம் வீட்டை மறந்துவிட்டோம். நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை வேறு யாரும் நினைப்பது கிடையாது. தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் திரும்பி செல்ல முடியாது. யாரை நினைக்க வேண்டும் என்று புரிய வைப்பவர்களும் கிடையாது. ஒரே ஒருவரைதான் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். வேறு யாரையாவது நினைவு செய்வதனால் என்ன பலன் கிடைக்கிறது? பக்தி மார்க்கத்தில் சிவசிவா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். இதனால் என்ன பலன் என்பது யாருக்கும் தெரியாது. சிவனை நினைவு செய்வதால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பது யாருக்கும் தெரியாது. ஓசைகள் கேட்க முடிகிறது சிவசிவா என. கண்டிப்பாக ஓசைகள் இருக்கவே செய்யும். இது போன்ற விஷயங்களினால் எந்த பலனும் கிடையாது. அனைத்து குருக்களிடத்திலும் பாபா அதாவது பிரம்மா பாபா அனுபவியாக இருக்கின்றார் அல்லவா? தந்தை கூறுகின்றார் அல்லவா, ஹே அர்ஜுன், இவை அனைத்தையும் விட்டுவிடு. சத்குரு கிடைத்துவிட்டார் எனும் பொழுது இது போன்றவைகள் அவசியம் கிடையாது. சத்குரு கரை சேர்க்கின்றார், நான் உங்களை அசுர உலகத்திலிருந்து விடுவித்து அக்கரை அழைத்து செல்வேன் என்று தந்தையும் கூறுகின்றார். விஷக்கடலை கடந்து செல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். படகோட்டி படகை ஓட்டுபவராக இருப்பார். ஆனால் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இவர் பிராணேஸ்வர் பாபா என்று கூறப்படுகின்றார். அதாவது உயிர் தானம் கொடுக்கும் பாபா. அவர் அமரர்களாக ஆக்கிவிடுகின்றார். பிராணன் என்று ஆத்மாவை கூறப்படுகிறது. ஆத்மா நீங்கிவிட்டால் பிராணன் போய்விட்டது என்று கூறுவர். பிறகு ஷரீரத்தை வைத்துக் கொள்ள விடுவதில்லை. ஆத்மா இருக்கிறது எனில் ஷரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆத்மா இல்லாத ஷரீரம் என்பது துர்நாற்றத்தை ஏற்படுத்திவிடும். பிறகு அதை வைத்து என்ன செய்வீர்கள்? மிருகங்களும் இவ்வாறு செய்யாது. ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் தனது குழந்தை இறந்த பிறகும் துர்நாற்றம் வீசினாலும் கூட அந்த பிணத்தையே விடவே விடாது, தொங்கிக் கொண்டே இருக்கும். அது மிருகம், நீங்கள் மனிதர்கள் அல்லவா? ஷரீரம் விட்டுவிட்டால் விரைவில் அதை வெளியேற்றி விடுங்கள் என்று கூறுவர். சொர்க்கம் சென்று விட்டதாக மனிதர்கள் கூறுவர். பிணத்தை எடுத்துச் செல்லும் பொழுது முதலில் அதன் பாதத்தை மயானத்தின் பக்கம் வைப்பர். பிறகு மயானத்திற்குள் நுழைகின்ற பொழுது பூஜைகள் செய்த பிறகு இப்பொழுது ஸ்வர்க்கத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக நினைப்பர். பிறகு அதன் முகத்தை மயானத்தின் பக்கம் வைத்து விடுவர். நீங்கள் கிருஷ்ணரையும் மிக சரியாக காண்பித்திருக்கிறீர்கள். நரகத்தை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணரின் சரீரம் இது கிடையாது. அவரது பெயர் உருவம் மாறுகிறது. எவ்வளவு விஷயங்களை தந்தை புரிய வைத்திருந்தாலும் கூட மன்மனாபவ என்று கூறுகின்றார். இங்கு வந்து அமர்கின்ற பொழுது கவனம், அதாவது அட்டென்ஷன் தேவை. புத்தி தந்தையிடத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். உங்களது இந்த கவனம் சதா காலத்திற்குமானது. எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் பல பிறவிகளின் பாவங்கள் அழிகிறது. நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களும் அழியாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒரு பொழுதும் கண்களை மூடக்கூடாது. சந்நியாசிகள் கண்களை மூடிக்கொண்டே அமர்வர். சிலர் பெண்களின் முகத்தை பார்க்கவே மாட்டார்கள். துணியினால் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பர். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் சுயதரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கலங்கரை விளக்கங்கள் அல்லவா? இது துக்கதாமம் ஆகும். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமம். எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை கலங்கரை விளக்கம் என்று நினையுங்கள். பாபா விதவிதமான முறையில் புரிய வைக்கின்றார். நீங்கள் தன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். கலங்கரை விளக்கம் ஆவதன் மூலம் தனக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். செல்லும் வழியில் யாரையாவது சந்தித்தால் அவர்களுக்கு கூற வேண்டும். அறிமுகமானவர்கள் பலரை சந்திக்கிறீர்கள். அவர்களை ஒருவரையொருவர் சந்திக்கும் பொழுது ராம் ராம் என்று சொல்வார்கள். இது துக்கதாமம், அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவர்களிடத்தில் கேளுங்கள். நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமம் செல்ல விரும்புகிறீர்களா? இந்த மூன்று சித்திரங்களை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். உங்களுக்கு குறிப்பாக உணர்த்தியிருக்கின்றார். கலங்கரை விளக்கம் கூட குறிப்பால் உணர்த்துகிறது. இந்த படகு ராவணனின் சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மனிதர்களை விடுவிக்க முடியாது. அவை அனைத்தும் செயற்கையான எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும். இது எல்லையற்ற விஷயமாகும். அது சமூக சேவையும் கிடையாது. உண்மையான சேவை இதுதான், அதாவது அனைவரின் படகையும் கரை சேர்ப்பது. மனிதர்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. முக்திதாமம் செல்ல தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் குருக்களிடத்தில் செல்கிறீர்கள். ஆனால் யாரும் சந்திப்பது கிடையாது என்பதை முதலில் கூறுங்கள். சந்திப்பதற்கான வழி தந்தைதான் கூறுகின்றார். இந்த சாஸ்திரங்கள் போன்றவைகளை படிப்பதன் மூலம் பகவானை அடைய முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆறுதலுக்கு பகவான் ஏதாவது ரூபத்தில் கிடைப்பார், எப்போது கிடைப்பார் என்பது போன்ற அனைத்தும் தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சித்திரங்களில் காண்பிக்கிறீர்கள். தர்மஸ்தாபகர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இவ்வாறுதான் செய்கை கொடுக்கின்றனர். அதாவது ஒரு விரலை மேலே காட்டுகின்றனர். ஏனெனில் நீங்கள் முறையை அறியுறுத்தி இருப்பதால் அவர்களும் இவ்வாறு செய்கை கொடுக்கின்றனர். எஜமானனை ஜெபியுங்கள். அந்த தந்தை சத்குருவாக இருக்கின்றார். மற்ற அனைவரும் பலவிதமான வழிமுறைகளை கொடுப்பவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் குருக்கள் என்று கூறப்படுகின்றனர். அசரீரி ஆகுவதற்கான வழியை யாரும் அறியவில்லை. ஷோபாவை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவர்கள் சிவனின் கோவிலுக்கு செல்கின்றனர். எனில் சிவனை பாபா, அதாவது அப்பா என்று கூறும் பழக்கம் எப்பொழுதும் இருக்கிறது. வேறு யாரையுமே அப்பா என்று கூறுவது கிடையாது. ஆனால் அவர், அதாவது லௌகீக தந்தை, நிராகாரமாக கிடையாது. ஷரீரதாரி ஆவார் இல்லையா? சிவன் நிராகாராக இருக்கின்றார். உண்மையான பாபா அவர் அனைவருக்கும் பாபா, அதாவது தந்தையாக இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களும் அஷரீரியாக இருக்கின்றன. குழந்தைகளாகி நீங்கள் இங்கு அமரும் பொழுது இதே சிந்தனையுடன் அமருங்கள். நாம் எப்படியெல்லாம் வலையில் சிக்கிக் கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது தந்தை வந்து வழி கூறியிருக்கின்றார். மற்ற அனைவரும் சிக்கிக் கொண்டே இருக்கின்றனர். விடுபடுவதே கிடையாது. தண்டனைகளை அடைந்து பிறகு அனைவரும் விடுபட்டு விடுவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். தண்டனையை அடைந்து பதவியை குறைத்துக் கொள்ளக்கூடாது. அதிக தண்டனை அடைகிறீர்கள் எனில் பதவியும் குறைந்துவிடும், பிராப்தியும் குறைவாக கிடைக்கும். குறைந்த தண்டனை எனில் பிராப்தி நன்றாக கிடைக்கும். இது முட்கள் நிறைந்த காடாகும். அனைவரும் ஒருவருக்கொருவர் முட்கள் போன்று இருக்கின்றனர். சொர்க்கம் அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்தவர்களும் சொர்க்கம் இருந்ததாக கூறுகின்றனர். சில நேரங்களில் சாட்சாத்காரமும் செய்கின்றனர். இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பின் மீண்டும் தனது தர்மத்திற்கு வந்துவிடுவர். மற்றவர்கள் இங்கு என்ன இருக்கின்றன என்று பார்க்கின்றனர். பார்ப்பதனால் யாரும் சென்றுவிட முடியாது. தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞானம் பெற வேண்டும். அனைவரும் வந்துவிட முடியாது. அங்கு தேவதைகள் மிக குறைவாக இருப்பர். இப்பொழுது இவ்வளவு இந்துக்கள் இருக்கின்றனர். உண்மையில் தேவதைகளாக இருந்தனர் அல்லவா? ஆனால் அவர்கள் தூய்மையாக இருந்தனர். இவர்கள் தூய்மையின்றி இருக்கின்றனர். தூய்மை இல்லாதவர்களை தேவதைகள் என்று கூறுவது அழகல்ல. இந்த ஒரே ஒரு தர்மத்தில்தான் தர்மமும் கீழானதாக ஆகிவிட்டது, செயலும் தரம் குறைந்துவிட்டது என்று கூறப்படுகிறது. ஆதி சனாதன இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். தேவதா தர்மத்தின் பெயர் இடம்பெறவே இல்லை. குழந்தைகளாகி நமக்கு மிக இனிய தந்தையாக இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்களையும் எப்படி ஆக்கிவிடுகின்றார்? தந்தை எவ்வாறு வருகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தேவதைகளின் பாதங்கள் பழைய தமோ பிரதானமான சிருஷ்டியில் படாது எனும் பொழுது பிறகு தந்தை எப்படி வருவார்? தந்தை நிராகாரமாக இருக்கின்றார். அவருக்கு தனக்கென சரீரம் கிடையாது. அதனால்தான் அவரிடத்தில், அதாவது பிரம்மாவிடத்தில் பிரவேசம் செய்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் ஈஸ்வரிய உலகில் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் அனைவரும் அசுர உலகில் இருக்கிறார்கள். இது மிகவும் சிறிய சங்கம யுகம் ஆகும். நாம் தேவதா உலகிலும் கிடையாது, அசுர உலகிலும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் ஈஸ்வரிய உலகில் இருக்கின்றோம். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கின்றார். அது என்னுடைய வீடு என தந்தை கூறுகின்றார். உங்களை கவனிப்பதற்காக நான் எனது வீட்டை விட்டு வந்திருக்கின்றேன். பாரதம் சுகதாமமாக ஆகிவிடும் பொழுது பிறகு நான் வருவது கிடையாது. நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதும் கிடையாது. நீங்கள் ஆகிறீர்கள். நான் பிரம்மாண்டத்திற்கு எஜமானனாக இருக்கின்றேன். பிரம்மாண்டத்திலிருந்து அனைவரும் வருகின்றனர். யார் வரவேண்டி இருக்கிறதோ அவர்கள் இப்பொழுது எஜமானர்களாக ஆகி அங்கு அமர்ந்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் வந்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. பல விஷயங்களை புரிய வைக்கின்றார். சில மாணவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது உதவித்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் அடைகின்றனர். நான் தூய்மையாக ஆவேன் என்று இங்கு இருக்கும் பொழுது கூறுகின்றனர். பிறகு சென்று அசுத்தமாக ஆகிவிடுகின்றனர். ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வாறு பக்குவமற்றவர்களை அழைத்து வர வேண்டாம். சிந்தித்து அழைத்து வர வேண்டியது நிமித்தமானவர்களின் காரியமாகும். ஆத்மாதான் ஷரீரத்தை தாரணை செய்து நடிப்பு நடிக்கிறது. அதற்கு அழிவற்ற பாகம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் வழி கூற வேண்டும். அனைவரின் படகையும் துக்கத்தில் இருந்து விடுவிக்கும் சேவை செய்ய வேண்டும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தனது சாந்தி சொரூபஸ்தித்தியில் நிலைத்திருந்து ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். நினைவின் பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும். புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் சிந்தனை, அதாவது நினைவு செய்ய வேண்டும். வரதானம் தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்ரம், சம்பூர்ண தூய்மை ஆகுக. பாபாவிற்கு சமம் ஆகுவதற்காக தூய்மையின் அடித்தளத்தை உறுதியாக்குங்கள். அடித்தளத்தில் பிரம்மச்சரியத்தின் விரதம் தாரணை செய்வது பொதுவான விஷயம். இதில் மட்டுமே குஷியடைந்து விடக்கூடாது. திருஷ்டி உள்ளுணர்வில் தூய்மையை மேலும் அடிக்கோட்டிடுங்கள். கூட கூடவே தனது சம்ஸ்காரங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக சக்தி சொரூபமாக ஆக்குங்கள். சங்கல்பத்தில் இப்பொழுது அதிகப்படியான குறை உள்ளது. இந்த பலவீனங்களை நீக்கிவிட்டால் சம்பூர்ண பவித்ர ஆத்மா என சொல்லலாம். ஸ்லோகன்: பார்வையில் அனைவருக்கான இரக்கம் மற்றும் சுபபாவனை இருந்ததென்றால் அபிமானம் அல்லது அவமானத்தின் அம்சமும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி.